மண்ணு மாமலை மகேந்திரம் அதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்து அருளியும். இது மகேந்திர மலை அப்படிங்கிற ஒரு மலை. அந்த மகேந்திர மலையிலிருந்து இறைவன் ஆகமத்தை அருளினான் என்று சொல்லப்படுது. இந்த மகேந்திர மலை எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு உரையாசிரியரும் ஒவ்வொரு இடத்தை குறிச்சிருப்பாங்க. நாம இப்ப பார்க்கக்கூடிய நூல் நம்முடைய கோவையில சிவகவிமணி அப்படின்னு ஒருத்தர் இருக்க, அவருடைய மருமகன் கண்ணாயிரம் அப்படின்னு ஒரு ஐயா இருக்காங்க, அவங்க எழுதிய உரை வைத்துக் கொண்டு நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த இடத்துல அவர் கொடுத்துக்கிற குறிப்பு ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஒரு மலை அது குறிச்சிருக்கிறார். மகேந்திர மலை என்பது ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஒரு மலை அது குறிச்சிருக்கிறார். மண்ணும் மாமலை மகேந்திர மதனில், மண்ணுதல்னா நிலை பெற்ற என்று பொருள். நிலை பெற்ற மாமலை, மா என்பது பெரிய மலைன்னு சொல்லலாம், மா என்பது பண்பு மாண்பு மிக்க. இறைவன் எழுந்தருளிய காரணத்தினால் அந்த மலை மாண்புக்குரிய மலை. ரெண்டு பொருங்க, மா என்பதற்கு மாண்பு அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம், மிகப்பெரிய என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப மண்ணு மாமலை பெரிய மலை என்றும், இறைவர் வீட்டு இருக்கிற காரணத்தினால் அங்கிருந்து ஆகமத்தை அருளிய காரணத்தினால் பெருமைக்குரிய மலை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். மண்ணு மாமலை மகேந்திரம் அதனில் என்ன சொன்னார், சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும். ஆகமத்தை இறைவன் அங்கிருந்துதான் வெளிப்படுமாறு செய்தார்களாம். மண்ணு மாமலை மகேந்திரம் அதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும். எனவே இந்த ஆகமத்தை இறைவர் அருளினார் அப்படின்றது. அருளிய பொழுது யாருக்கெல்லாம் அருளினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சொல்றாங்க, அதாவது இறைவன் ஆகமத்தை சொன்ன பொழுது இன்னென்ன பேர் கேட்டிருக்கிறாங்க. உமாதேவிக்கு சொல்லியிருக்கிறாரு, முருகப்பெருமானுக்கு சொல்லியிருக்கிறாரு, நந்தியம்பெருமானுக்கு சொல்லியிருக்கிறார் என்பது வரலாறுகள் பல வகையில சொல்லப்படுகின்றது. எனவே ஆகமத்தை இறைவன் சொல்ல இறைவி கேட்டிருக்கிறாங்க, உமையம்மை கேட்டிருக்கிறாங்க, நந்தியம்பெருமான் கேட்டிருக்கிறார், இப்படி பல பெருமக்கள் கேட்டிருக்கிறாங்க. எனவே அந்த வகையில் மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் என்று ஆகமத்தை இறைவன் அங்கிருந்து தோற்றுவித்து அருளினார் என்று குறிப்பிடுகிறார். ஆகமம் அப்படிங்கிற ஒரு சொல் நாம் முன்னே பார்த்தோம். ஆகமம் என்பது இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கின்ற நூல். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க அப்படின்னு நம்ம படித்திருக்கிறோம். எனவே ஆகமம் என்பது இறைவனை எப்படி பூசிப்பது என்கிற நெறிகளை சொல்வது ஆகமம். சிவாகமம் என்று போற்றப்படுவது இறைவருக்கே உரியது. வேதம் என்பது பொதுநூல், எல்லாருக்கும் உரியது. ஆனால் சிவாகமம் என்பது பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கே உரியதாக போற்றப்படுகிற நூல். எனவே மண்ணு மாமலை மகேந்திரம் அதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து, எனவே அந்த ஆகமங்களை எல்லாம் பெருமான் அருளினார், தோற்றுவித்து அருளியும் அப்படின்னு சொல்கிறார். கல்லாடத்து கலந்தினி தருளி நல்லாலோடு நயப்புற எய்தியும். கல்லாடம் என்பது ஒரு தலம், கல்லாடத்து கலந்து இனிது அருளி. எனவே கல்லாடம் என்கின்ற சிவத்தலத்தில் வெளிப்பட்டு நின்று யாருக்கு அருள் செய்தார் அப்படின்னு கேட்டா, உமையம்மையோடு வெளிப்பட்டு இருக்கிறார், நல்லாலோடு நயப்புற எய்தியும். ஆக இந்த தலம் எங்க இருக்குன்னு வரலாற்று ஆசிரியர்களால கண்டுபிடிக்க முடியுமே. கல்லாடம், ஒரு சில பேர் என்னுவாங்க, உரை எழுத்துக்கிட்டு கல்லாடம் இது இந்த தலமாகத்தான் இருக்கக்கூடும் என்று எழுதுவாங்க. யார் எழுதியிருந்தாலுமே அது அவர்களுடைய கருத்து தான், எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்ல. இந்த பகுதியில் அப்படித்தான் நிறைய இடங்கள் உண்டுங்க. எனவே அதெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே கடந்து வேகமாக போக வேண்டியதுதானே ஒழிய, வேறொன்று ஆய்வுக்குரிய நிலையில் எடுத்துக்கொண்டு பார்க்கறவங்க பார்த்து கொண்டு இருக்கலாம், இது இந்த தலமாக இருக்குமா இல்ல இதாத்தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கவும் பார்த்து கொள்ளலாம். நமக்கு செய்தி என்னன்னு கேட்டா, அது ஒரு தலம், இறைவன் உமையம்மையோடு வெளிப்பட்டு அருளினார். கல்லாடம் என்கிற தலத்தில் கல்லாடத்து கலந்து இனிது அருளி நல்லாளோடு நயப்புற எய்தியும். உமையம்மையோடு நயப்புற அப்படிங்கிறது, அதாவது நயப்பு அப்படிங்கிற ஒரு சொல் காட்டியிருக்கிறார், மிகுந்த அன்பின் வழியாக அன்பு வெளிப்பட நயத்தல் நயந்து நயந்து அருள் செய்தார். நயந்து அப்படிங்கிற சொல் நம்ம திருமூல பல இடங்கள்ல உண்டு. நீயே நயந்து அருள் செய்தாய் என்பாரு. நயந்து அப்படிங்கிற சொல்னா அன்பின் காரணமாக, மிகுந்த அன்பின் காரணமாக செய்யப்படுகிறது. எனவே கல்லாடத்து கலந்தினி தருளி நல்லாலோடு நயப்புற எய்தியும். பஞ்சப்பள்ளியில் பான்மொழி தன்னோடும் எஞ்சாது என்றும் இன்னருள் விளைத்தும். பஞ்சப்பள்ளி அப்படிங்கிற ஒரு தலம், இது பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்துல பஞ்சப்பள்ளின்னு ஒரு தலம் இருக்கிறது, அதா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றது. கர்நாடக மாநிலத்தில் பஞ்சஹள்ளி என்று ஒரு தலம் இருக்கிறது, அதுவாக இருக்கக்கூடும். இதெல்லாம் இப்படித்தாங்க செய்யுண்டு, அதுவாக இருக்கக்கூடும் அப்படின்னு கருத்து தான். எனவே பஞ்சப்பள்ளி என்கிற திருத்தலத்தில் என்ன செய்திருக்கிறதா, பான்மொழி தன்னோடும், முதல்ல என்ன சொன்னாரு, நல்லாளோடு நயப்புற எய்தியுனர், பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்தல்லவா, எனவே நல்லாள்னர். இங்க அம்மையினுடைய மொழி எப்படி இருக்குதா, பால் போன்ற மொழிங்களா, பஞ்சப்பள்ளி தன்னோடும் அப்படிங்கிற திருத்தலத்துல எப்படி இருக்காங்க, பால் போன்ற இனிய மொழியுடைய உமாதேவியோடு சாமி வெளிப்பட்டிருக்கிறார். எனவே அம்மையை விட்டு பிரியாதிருக்கிற பெருமாள் பஞ்சப்பள்ளியில் பான்மொழி தன்னோடு. அப்ப பால்மொழி என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பால் எப்படி இனிமை தருகிறதோ அதுபோன்று இனிமை தருகின்ற அம்மையினுடைய மொழி என்று குறள் இந்த இடத்துக்கு. பால் போன்ற மொழினா நம்ம அந்த இடத்துக்கு அந்த சொல்லை வந்து அதனுடைய அந்த பாலை உண்பதனால் உயிருக்கு என்ன நன்மையோ அத்தகைய நன்மை போன்று அம்மையினுடைய மொழி நமக்கு நன்மை தருவது. எனவே பான்மொழி என்று குறிப்பிடுகிறார். தேன்மொழி, பான்மொழி இதெல்லாமே பாத்தீங்கன்னா அம்மையின் சொல் நம்மை கடைத்தேற்றும், அவருடைய ஒரு சொல் நம்மை உயர்த்தும் என்பதனால அந்த நன்மையை தான் அங்கு மொழி என்பதில் வைத்து காட்டுகிறார். பஞ்சப்பள்ளி பான்மொழி தன்னோடும் எஞ்சாது இன்றும் இன்னருள் விளைத்தும், எஞ்சாது அப்படின்னா அதாவது எப்போதும் நீங்காது, அதாவது பிரியாது அணுகி இருத்தல், நெருக்கமாக இருத்தல் பேர் பிரியாது. எஞ்சாது இன்றும் இன்னருள் விளைத்தும், எனவே அந்த திருத்தலத்தில் உமையம்மையோடு பெருமான் வெளிப்பட்டு அருள் செய்த திறம்னர். இப்ப இது இவருக்கு செய்தாரா வேற யாருக்கு செய்ததா தெரியலீங்க. முன்ன சொன்னார் கல்லாடத்து கலந்தெணிதருளி நல்லாளோடு நயப்புறையின கல்லாடம் என்ற திருத்தலத்துக்கு மணிவாசகர் திருத்தல யாத்திரை மேற்கொண்டாரா, பஞ்சப்பள்ளிக்கு போனாரா தெரியல, அவருக்கு செய்யப்பட்டதா அவரை போன்றவருக்கு செய்யப்பட்டதா என்பது அறியப்படல. இதுதான் இந்த இடத்துல உள்ள சிக்கல். அதனாலதான் இந்த பகுதிகளெல்லாம் எடுத்துக்கொண்டு மறைமலை அடிகள் நம்முடைய மணிவாசக பெருமான் மூவருக்கும் உட்பட்டவர் அப்படின்னு அறிவித்து சொல்வதற்கு இதெல்லாம் மேற்கோளா எடுத்துக்க. பல தலங்கள் இன்னதென்றே அறியப்படாத காரணத்தினாலும் இவர் மூவருக்கும் உட்பட்டவர் தான் அப்படிங்கறத அந்த அந்த கருத்தை வலிமைப்படுத்துவதற்கு இவற்றெல்லாம் சேர்த்துகிறார். எனவே பஞ்சப்பள்ளி பான்மொழி தன்னோடும் எஞ்சாது என்றும் இன்னருள் விளைத்தும், கிராத வேடமோடு கிஞ்சுக வாயவள் விராவு கொங்கை நற்றடம் படிந்தும். கிராத வேடம் அப்படின்னா வேடுவருடைய கோலம், நம்ம கண்ணப்பருக்குள்ள வேடர் அது போன்ற கோலம் கிராத வேடம். கிராத வேடத்தோடு கிஞ்சுக வாயவள், ஆக அந்த கிராத வேடம் என்று சொல்லப்படுகிற வடிவத்தோடு அந்த ஒரு வகை கிஞ்சுகம் என்று சொல்லப்படுவது முள் முருக்கம் பூ என்று சொல்லுகிறார். முள் முருக்கம் பூ என்று சொல்லப்படுகிற அந்த மலர், அந்த மலரை போன்ற சிவந்திருக்கின்ற வாயையுடைய அம்மை, அதை சொல்லுகிற கிராத வேடம் அப்படிங்கறத அந்த வேடம் வேடருடைய வடிவம், கிராதர் என்றால் வேடர் என்று பொருள். கிராத வேடமோடு கிஞ்சுக வாயவள், கிஞ்சுகம் என்பது முள் முருக்கம் பூ என்கிற ஒரு வகையான பூவை குறிக்கிறார். அந்த பூவை போன்ற சிவந்த வாயை கொண்ட உமையம்மையை வாயவள் விராவு கொங்கை நற்றடம் படிந்தும், அம்மையினுடைய கூட இருக்கக்கூடிய பெருமான் என்று குறிப்பிடுகிறார். கிராதன் அப்படின்னா வேடம் என கொலை தொழில் புரிபவர்கள் வேடர்கள், எனவே அந்த வகையில கிராத வேடமோடு என்று குறிப்பிடுகிறார். இந்த தலத்துல இறைவன் இங்க வேடுவனாக நின்று அம்மை வேடிச்சியாக நின்றது அப்படிங்கும் பொழுது வேடனா யாருக்கு வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு அருள் செய்ய வரும்போது அவ்வாறு வந்ததாக தல வரலாற்றை நாம் பார்க்கிறோம். பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும், இறைவன் வேடுவனாக வந்து அர்ஜுனனோடு மற்போர் புரிந்து பிறகு அவனுக்கு வேண்டிய அருளை செய்தார் அப்படிங்கறது நம்ம வரலாற்றை பார்க்கக்கூடிய ஒன்று. எனவே அந்த வகையில் கிராத வேடமோடு கிஞ்சுக வாயவள் விராவு கொங்கை நத்தடம் படிந்தும், கேவேடராது கேவேடராகி கெளிரது படுத்து மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும். கேவேடராகி கேவேடர் அப்படின்னா வலை வீசுகின்ற மீனவருடைய கோலம்ங்க, கேவேடராகி அப்படிங்கிற வலைஞர் அப்படிங்கிற ஒரு கோலம். எனவே வலைஞன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மீனவர் கூடிய கோலத்தை சொல்ற வலைஞன் வடிவில் சென்று கெளிரது படுத்து கெளிற்று என்று சொல்லப்படுகிற மீனை பிடித்தனர், அதனிடம் இருந்த ஆகமத்தை வாங்கினார். இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு வரலாறு சொல்லப்படுது. இந்த வரலாறு ஆகமத்தை இறைவன் அருளினா கேட்க கொஞ்சம் சிரத்தையோடு கேட்காம இருந்தாங்க. அது கடல்ல வீசப்பட்டது, ஒரு திமிங்கலம் சென்று அதை விழுங்கியது, அது பாதுகாப்பாக வைத்திருந்தது. பிறகு அந்த ஆகமத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கருதி இறைவனே வலைவானன், அதாவது காட்டிற்கு வேடன், காட்டகத்து வேடன், கடலில் வலைவானன், நாட்டில் பரிவாகன் என்பார் பின்னாடி திருவாசகத்துல. அப்படி இவரே வலைவானனா போய் வலையை வீசி அந்த மீனை பிடித்து அதை கிழித்து அதிலிருந்து அந்த ஆகமத்தை மீட்டுக் கொடுத்தார் என்பது வரலாறு. திருவிளையாடல் புராணத்தை எல்லாம் பாடியிருக்குதுங்க, வலை வீசிய படலம் அப்படியே படலம் உண்டு, அதை பாடியிருப்பார். அதெல்லாம் திரைப்படத்தில் அது வேறு வகையா நகைச்சுவையா கொண்டு வந்து அதை காட்டியிருப்பாங்க. திருவிளையாடல் அப்படிங்கிற படத்துல பாத்தீங்கன்னா இறைவர் வந்து வேடனா போவாரு, அந்த மீனவனா போய் நின்று அந்த பெண்களோடு விளையாடி கொண்டிருப்பது போலவும், இவரே போய் அந்த திமிங்கலத்தை போய் கொள்வது போலவும், கடைசியா முடிக்கும்போது பாத்தீங்கன்னா உமையம்மையோடு காட்சி கொடுத்து அந்த திமிங்கலம் நந்தியும் பெருமானே திமிங்கலமாக நின்றதாக வணங்கி விடைபெறு காட்சியே திரைப்படங்களில் பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் நினைவு வைத்து பார்த்ததெல்லாம் திருவிளையாடல் புராணத்தில் உள்ள செய்தி. அங்க அவர் பாடியிருக்கிறார். ஆனா இது திருவிளையாடல் புராணம் என்பது இவருக்கு பின்ன வந்ததுதான், மணிவாசக பெருமானுக்கு பின்ன வந்ததுதான். ஆனா பாடப்பட்டது அங்க விரிவா பாடியிருக்கிறாங்க. எனவே அந்த செய்தி இங்க சொல்ற கேவேடராகி கெளிரது படுத்து, எனவே வலையினர் என்று சொல்லப்பெறுகிற வேடத்தில் வந்து கெளிற்று என்கின்ற மீனை பிடித்து அதனிடத்தில் இருந்த பெரிய வேட்டையாகிய ஆகமத்தை திரும்ப பெற்றும் என்று குறிப்பிடுக. மாவேட்டாகி ஆகமம், மா என்பதுக்கு பெரிய என்பது பொருள், வேட்டு வேட்டை பொருளாக கிடைத்த ஆகமம் என்று காட்டுகிற மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும். எனவே இந்த பகுதியை வலை வீசிய படலம் என்ற பகுதியில விரிவாக கொடுத்திருக்கிறார். அந்த பகுதி நம்ம திருவிளையார் புராணம் பார்க்கும்போது விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே அந்த செய்தியை மட்டும் எடுத்துக்கொண்டார். கேவேடராகி கெளிரது படுத்து மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும். மற்றவை தம்மை மகேந்திரத்திலிருந்து துற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும். மற்றவை தம்மை அவ்வாறு மீனிடத்திலிருந்து மீட்கப்பட்ட ஆகமத்தை மகேந்திர மலை என்கிற மலையிலிருந்து அவர் அமர்ந்து சதாசிவமூர்த்தி வடிவமுடன் இருந்து அந்த ஐந்து முகங்களோடு கூடி உபதேசத்தை அருளினார். மற்றவை தம்மை மகேந்திரத்திலிருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும். ஆகமம் பாத்தீங்கன்னா 27 ஆகமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 27 ஆகமங்கள்ல இன்னென்ன முகத்திலிருந்து இன்னென்ன ஆகமங்கள் தோன்றியது அப்படின்லாம் சொல்வது உண்டுங்க. அந்த வரலாற்றை எடுத்துக்கொண்டு இங்க சுருக்கமா காட்டிட்டார். ஆக சதாசிவ மூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த மூர்த்தி, அதாவது சிவலிங்க கோலம், அதிலிருந்து ஐந்து முகங்களால், ஐந்து முகம் ஈசானம், தற்புடம், அகோரம், வாமதேவம், சத்யோசாதம் என்கின்ற ஐந்து முகம், அந்த ஐந்து முகங்கள் கொண்ட நிலையில் ஆகமத்தை அருளினான். எனவே இறைவன் வடிவம் கடந்து நிற்கின்ற பெருமான் ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக வடிவம் தாங்கி அவன் அருளியது ஆகமம். எனவே மற்றவை தம்மை மகேந்திரத்திலிருந்து உற்ற ஐமுகங்களால், இங்க உற்ற என்பதுக்கு அன்பு கொண்ட அன்பின் காரணமாக, உற்ற ஐமுகங்களால் ஐந்து முகத்தின் மூலமாக இறைவன் ஆன்மாக்களுக்கு கொடையாக ஆகமத்தை வழங்கியிருக்கிறான். ஆக ஐமுகங்களால் பணித்து அருளியும். அதுக்கப்புறம் இந்த ஐந்து முகங்களால் பணித்து அருளியும் அப்படிங்கிற பொழுது இந்த வரலாற்றை பிரித்து கொடுத்திருக்கிறாருங்க. நான் ஒரு வாரம் அதை வாசித்து காட்டுறேன், ஏன்னா வரலாறு கொஞ்சம் சொல்லப்பட்ட நிலை, அப்படியே படிக்கிறேன் பாத்துக்கங்க. சிவபெருமான் ஒரு முறை நந்தி தேவரை வாயிலை காக்கும்படி பணித்து ஒரு தனியிட தமர்ந்து உமையம்மைக்கு சிவாகம பொருளை விளக்கிக் கொண்டிருந்தார். யாது காரணத்தானே அம்பிகை ஊன்றிய உள்ளத்துடன் கேளாது பாராமுகமாக அமர்ந்திருந்தார். இதெல்லாம் புராணம்ங்க. நீங்க புராணத்தின் அடிப்படை வேறு, தத்துவத்தின் அடிப்படை வேறு. அம்மா போய் சிரமம் இல்லாம ஒருமைப்பாடு இல்லாம கேட்பாங்களா அப்படின்னா இது அதுதான் கதைங்க. அதாவது ஒரு கதையின் வழியாக ஒரு உண்மை பொருளை நமக்கு உணர்த்துவது. அப்ப உயர்ந்த பொருளை கேட்கின்ற பொழுது சிரத்தையோடு கேட்க வேண்டும் என்கிற கருத்தை எடுத்துக்கொள்ளணுமே ஒழிய, இந்த இடத்துல வந்து அம்மையே அப்படித்தான் கேட்டாங்க, நாமளும் அப்படி கேட்டா என்ன அப்படின்னு எடுத்துக்கொள்ள கூடாதுங்க. அது உயர்ந்த பொருளை உயர்ந்த இடத்துல கேட்கின்ற பொழுது நாம அதுக்கு எவ்வளவு சிரத்தை இருக்க வேண்டும், கவனம் ஒன்றி கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒன்று. அப்புறம் ஆகமத்தினுடைய சிறப்புகளை உணர்த்துவதற்காக கதைகளாகத்தான் சொல்லப்படுவது. அப்படி கதையா சொல்லும் போதுதான் இறைவன் இறைவின் ரெண்டு தனித்தனியா பார்க்கிறோம். நம்ம சித்தாந்தத்துல ரெண்டு வேற இல்ல, ஒன்றுதான். ஆனா கதையா வரும்போது கீழே தடத்தத்துல இறங்கி வரும்போது இரு வடிவமாக பார்க்க சொல்லார். ஆக ஆகமத்தை அம்மைக்கு சொல்ல அம்மை கொஞ்சம் பாராமுகத்தோடு கேட்டாங்களாம், ஊன்றிய உள்ளத்துடன் கேளாது பாராமுகமாக அமர்ந்திருந்தார். அதனால் இறைவன் அவளை மண்ணுலகில் பரதவர் குல பெண்ணாக தோன்றும்படியாக சபித்தார். இறைவன் கோபம் கொண்டு நீ போய் மீனவர் குலத்துல பெற அப்படின்னு பணித்தார். செய்தி அறிந்த முதுகோவும் இளங்கோவும் அவ்விடம் புகுந்தனர். அங்கிருந்து முதுகோவும் இளங்கோவும் புகுந்தனர். அங்கிருந்த சிவாகங்களை பார்த்து இவற்றாலந்தோ நம் அன்னைக்கு சாவும் தேர்ந்தது என்று கூறியவராய் மூத்த பிள்ளையார் இறைவன் திரும்ப இருந்த ஆகமங்களை வாரி கடலில் எறிந்தார். விநாயகப்பெருமான் இந்த ஆகமத்தை கேட்கலின்னு தானே இப்ப நம்ம அம்மாவை கீழே அனுப்பிச்சிட்டாரு இவரு. அதனால என்ன பண்ணலாம், ஆகமத்தை எடுத்து இவர் என்ன பண்ணலாம், தூக்கி கடலை எரிஞ்சாருங்களாம். இம் இளம்பூரணர் அதாவது முருகப்பெருமான் இறைவன் திருக்கரத்தில் இருந்த ஆகமச்சோடியை பறித்து பறவையில் வீசினார். பறவைனா கடல். இறைவன் நந்தி தேவரை அழைத்து இவ்விருவரையும் நம் அனுமதியின்றி உள்ளே புகவிட்ட நீ சுறாமீனாக பிறந்து கடலில் திரிக என்று ஆணையிட்டார். இதுதாங்க புராணம். அப்ப இப்ப இந்த ஆகமத்தை இறைவன் சொன்னாங்க, அம்மா கேட்கல, கேட்காதனால நீ போய் பரதவர் குலத்துல பிறந்து பணித்துட்டாரு. இப்ப இந்த ரெண்டு பேரும் வந்தாங்க, அம்மாவை அனுப்பிச்ச காரணத்தினால இங்க தூக்கி அதை கடல்ல வீசுகிறாங்க அப்படிங்கிற கதையை அப்படியே கொண்டு. உமையம்மை பாண்டி நாட்டில் நெய்த நில பகுதியில் ஒரு புன்னை மர நீழலில் சிறு பெண் மகவாக கிடந்தார். பாத்தீங்கன்னா வரலாற்றை சொல்லும் போது கூட கருவுக்குள் இருந்து வந்தாங்கன்னு சொல்லல, ஒரு பெண் குழந்தையாக மர நிழல்ல கிடந்தாங்க. அப்பகுதியின் பரதவ தலைவன் மகவை எடுத்து வளர்த்து வந்தான். நந்தி தேவர் சுறாமீனாக கடலில் தோன்றி அங்கு வீசப்பட்ட சிவாகமங்களை தம் தலையில் தாங்கியவாறு திரிந்து வந்தார். அம்பிகை வளர்ந்து திருமண பருவம் நன்னினாள். சுறாமீன் கடலில் செல்லும் பரதவ மக்களை அழைக்க தொடங்கியது. சாப நீக்கம் எய்தும் காலம் நன்னிற்று. ஒருவாராலும் அந்த சுறாமீனை பற்ற இயலவில்லை. பரதவ தலைவன் அந்த மீனை படுப்போருக்கு தன் வளர்ப்பு மகளை திருமணம் செய்வதாக அறிவித்தான். இறைவன் பரதவ குல காளை ஒருவனை போல் வந்து சுறாமீனை படுத்து ஆகமங்களை மீட்டார். அந்த பெண்ணை மணந்தார். சாபம் நீங்கி உமையம்மையும் நந்தி தேவரும் இறைவனுடன் திருக்கையிலை சேர்ந்தனர். இந்த வரலாறு பரஞ்சோதி முனிவரின் திருவிளையார் புராணத்தில் வலை வீசிய படலத்தில் காணப்படுகிறது. திருவாசகத்தில் களிறு என்னும் மீனாக குறிக்கப்பட்டது. திருவிளையாடு புராணத்தில் சுறா மீனாக கூறப்பட்டது. கதைப்போக்கின் வசதிக்காக புராண நூலாசிரியர் செய்து கொண்ட விகற்பம் போலும் என்று இந்த கதையை ஒருவாறு எடுத்து காட்டியிருக்கிறார். அப்ப இதேதான் நம்ம கதைகளை திரைப்படங்களை காட்டும் போது இவ்வளவு விரிவா காட்டாம சுருக்கமா காட்டி இவரு வந்தாரு மீனவரா ஏன் வந்தாரு அப்படின்னு தருமைக்கு பொற்கிழி கொடுப்பதற்கு ஒரு வரலாறு அதுபோல ஒன்றொன்னு நாம் பார்க்கிறோம். எனவே இறைவன் அடியாறுகளுக்கு செய்கின்ற பெரும் கருணை அதைத்தான் அவங்க அதுல காட்டியிருக்கிறாங்க. திரைப்படத்தை காட்டுறவங்க சில உத்திகளை உண்மைகளை மறைத்து வெவ்வேறு வகையா காட்டுவது வழக்கம். அதனால அந்த அடிப்படை சொல்லப்பட்டு இருந்தாலும் கூட இங்க நாம காணப்படுவது இந்த அடிப்படை தான். ஆகமத்தை கேட்கின்ற பொழுது, உயர்ந்த பொருளை கேட்கின்ற பொழுது நாம் சிரத்தையோடு கேட்டல் வேண்டும் அப்படிங்கறதான் இந்த நாம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் தானுங்க. எனவே ஆகமத்தை அருளினான் மீண்டும் நமக்கு கொடுத்தார் என்பது. ஐமுகங்களால் பணித்து அருளியும் இந்த ஐந்து முகம் ஈசானம் தற்புருடம் அகோரம் வாமதேவம் சத்யோசாதம் என்ற ஐந்து முகம், ஐந்து முகத்திலிருந்தும் ஆகமங்களை கொடுத்தார். அதாவது இறைவன் ஆகமங்களை அருளிய நிலை அப்படிங்கிற ஒரு குறிப்பிடு. அதாவது கந்த சுத்த பூவனத்தில் சூக்குமை வாக்கால் பிரணவர் முதல் சிவர் ஈராக 28 உபதேசம் செய்த 28 ஆகமங்களையும் மகேந்திர மலையில் சதாசிவமூர்த்தியாக இருந்து தூல வடிவில் வைகரி வாக்கால் உபதேசம் செய்து அருளியதை இங்கு குறித்திருக்கிறார். அவற்றுள் காமிகம், காமிகம் ஆகமத்தினுடைய பேருங்க, 28 ஆகமத்துக்கு பேர் சொல்றார். காமிகம் அப்படிங்கிற ஒன்று ஆகமம், யோகஜம், சிந்தியம், காரணம், அஜீதம் ஆகிய ஐந்து ஆகமங்களை சத்யோஜாத முகத்தால் கௌசிக முனிவருக்கு உபதேசம் செய்தான். மீண்டும் படிக்கிற பாத்துங்க, காமிகம் அப்படிங்கிற காமிக ஆகமம் என்று சொல்லப்படுவது, யோகஜம், சிந்தியம், காரணம். பெரும்பாலும் நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா காரண ஆகமம் அல்லது காமிக ஆகமம் தாங்க மிகுதியாக காணுகிறோம். நம்ம கோயில் நம்ம பவானி திருநனா கோயில் கூட இந்த ரெண்டுல ஏதேனும் ஒரு ஆகமத்தின் அடிப்படையில் பூசை நடைபெறுகிறது. எனக்கு சரியா எதுவும் சரியா நினைப்பு வரல. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று காரண ஆகமம் அல்லது காமிக ஆகமம் தான். காமிகம், யோகஜம், சிந்தியம், காரணம், அஜீதம் ஆகிய ஐந்து ஆகமங்களை சத்யோசாதம் அதாவது வடகிழக்கில் இருக்கக்கூடிய மேல் நோக்கிய முகம் அதிலிருந்து அருளினார். அடுத்து இந்த ஆகமம் யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா கௌசிக முனிவருக்கு சொன்ன ஆகமம். சத்யோஜாத முகத்திலிருந்து கௌசிக முனிவருக்கு அருளியது ஐந்து ஆகமம். அடுத்து தீர்த்தம், தீர்த்தம் சூட்சுமம், சகஸ் நிறம், சகஸ் நிறம் கப்பிரபேதம், கப்பிரபேதம் அம்சுமான், அம்சுமான் ஆகிய ஐந்து ஆகமங்களை வாமதேவ முகத்தால், வாமதேவ முகத்தால் காசிப முனிவருக்கு அருளினது. அடுத்து விஜயம், நிச்சுவாசம், நிச்சுவாசம் சுவாயம்பு, சுவாயம்பு 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 ஆத்மேயம், ஆத்மேயம் வீரம் ஆகிய ஐந்து ஆகமங்களை அகோர முகத்தினால் பாரத்வாச முனிவருக்கு அருளியது. அடுத்தது ரௌரவம், ரௌரவம் மகுடம், ரௌரவம் மகுடம் விமலம் சந்திர ஞானம், சந்திர ஞானம் முகபிம்மம், முகபிம்மம் ஆகிய ஐந்து ஆகமங்களை தற்புருட முகத்தால் கௌதம முனிவருக்கு அருளியது. பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூன்று நாலு வந்துச்சுங்க, நாலஞ்சு இருபது வந்தாச்சு. நீ அடுத்து எட்டு ஆகமங்கள் ஒருத்தருக்கே சொல்லியிருக்கிறார். புரோத், புரோத் கீதம், புரோத், புரோத் கீதம் லலிதம் சித்தம் சந்தானம் சர்வோக்தம், சர்வோக்தம் பாரமேஸ்வரம், பாரமேஸ்வரம் பாரமேஸ்வரம் கிரணம், கிரணம் வாதுளம் ஆகிய எட்டு ஆகமங்களை ஈசான முகத்தால் அகத்திய முனிவருக்கு உபதேசம் செய்தான். இந்த ஐந்து முனிவருடைய அடிப்படையில் தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மறையவர்கள் வழக்கத்துல பாத்தீங்கன்னா என்ன கோத்திரம்னு கேட்பாங்க. நாங்க வந்து கௌசிக கோத்திரம், காசிப கோத்திரம் அப்படி சொல்றாங்க இல்லைங்களா, இந்த ஐந்து தான். ஆக கௌசிகர், காசிபர், பாரத்வாச முனிவர், கௌதம முனிவர். ஆனா அகத்திய கோத்திரம் சொல்ல மாட்டாங்க, முத நாளோட நின்னுக்குவாங்க. பெரும்பாலும் சொல்ற மாதிரி வழக்கில் இருக்க மாதிரி எனக்கு தெரியல அகத்தியர் கோத்திரம் அப்படின்னு சொல்லுவது. ஏன்னா அகத்தியர் வந்து தமிழ் குறியீர் ஆயிட்டார் இல்லைங்களா, அதனால அகத்திய கோத்திரம் சொல்ல மாட்டாங்க நினைக்கிறேன். அது பெரியவங்க யாராவது கேட்டு பார்த்தா தெரியும். இந்த மேல இருக்க நாளோட தான் முடிந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து, விசாரிச்சு பார்த்தா தெரியும். ஆக இந்த எட்டு எட்டு ஆகமத்தை இருபத்தி எட்டு ஆகமங்கள் ஆக முதல்ல நான்கு முகத்துக்கு நான்கைந்து இருபது, அகத்தியருக்கு எட்டு, ஆக இருபத்தி எட்டு ஆகமத்தை ஐந்து முகத்தால இறைவன் அருளியிருக்கிறார் அப்படிங்கறத இங்க குறித்திருக்கிறார். ஆக மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும், கல்லாடத்து கலந்தினி தருளி நல்லாலோடு நயப்புரை எய்தியும், பஞ்சப்பள்ளியில் பான்மொழி தன்னோடும் எஞ்சாதீண்டும் இன்னருள் விளைத்தும், கிராத வேடமோடு கிஞ்சுக வாயவள் விராவு கொங்கை நற்றடம் பழிந்தும், கேவேடராகி கெளிரது படுத்து மாவேட்டாகி ஆகமம் வாங்கியும், மற்றவை தம்மை மகேந்திரத்திலிருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும். ஆக இருபத்தி எட்டு ஆகமங்களை ஐந்து முகத்தால் இறைவன் அருளினார், ஐந்து பேருக்கு அருளினார் அப்படிங்கிற செய்தி சொல்லியிருக்கிறார்.